இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 47வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முதல் அதிகாரம் 47வது வசனம்.
இயேசு
நாத்தான் வேலை
தம்மிடத்தில்
வர கண்டு
அவனை குறித்து
இதோ
கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார்.
இயேசு கிறிஸ்து நாத்தான் வேல் தன்னிடத்தில் வருவதை கண்டவுடனே அவனை பார்த்து அவர் கொடுத்த ஒரு கமெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட், அவனை குறித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ரொம்ப அருமையான ஒரு பாராட்டு. வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாராட்டை பெறுகிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஆண்டவரிடத்தில் நேரடியாக இப்படிப்பட்ட ஒரு பாராட்டை பெறுகிறது பெரிய விஷயம். எத்தனையோ பேரை ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அப்படின்னாரு. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே அப்படின்னாரு. மரியாளை பார்த்து இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அவளை குறித்து சொன்னார். நூற்றுக்கு அதிபதியை பார்த்து அவனை குறித்து சொன்னார். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைனர். இப்படி இயேசு கிறிஸ்து நல்ல விஷயங்களை எந்த ஒரு நபரிடத்தில் கண்டாலும் உடனே அவர் பாராட்டி விடுவார். அதுதான் அவருடைய நேச்சர். தவறான காரியத்தை மாத்திரம் கண்டித்து விட்டு விடுகிறவர் அல்ல. நல்ல விஷயங்களை ஒரு இடத்திலே ஒரு நபரிடத்திலே பார்க்கும் பொழுது உடனே அதை அப்ரிஷியேட் பண்ணவும் செய்வார். அது ஆண்டவருடைய காரியம். இங்கே பார்க்கும் பொழுது முதல் சந்திப்பு, இந்த நாத்தான் வேல் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்த அந்த முதல் சந்திப்பில் அவனை பார்த்து அவர் சொன்ன காரியம், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இஸ்ரவேலின் இந்த 12 கோத்திரத்து ஜனங்களிலேயே எந்த மனுஷனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு கிடைச்சிருக்காது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாராட்டை இவன் பெற்றுக்கொண்டான். இந்த வசனத்தை, இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு புரியல இந்த செய்தி எங்க போகணும். ஆனால் அந்த செய்தியை ஆண்டவர் கொடுக்க 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 ஒன்று புரிந்தது, போன வாரத்தில் செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இது என்பது அந்த செய்திக்குள் போகும்போது தான் எனக்கு புரிஞ்சது. அது என்ன அறியாமலே அந்த செய்தி முடியும் போது நான் உணர்ந்த இது போன வாரத்து செய்திக்கு தொடர்பாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம். போன வாரத்து செய்தியுடைய தலைப்பு வசனத்தை படிச்சா உங்களுக்கு புரியும். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 16:17.
உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
உண்டாகும்.
அவன் பிறப்பின் நிமித்தம்
அநேகர் சந்தோஷப்படுவார்கள்.
பிதாக்களுடைய இருதயங்களை
பிள்ளைகளிடத்திற்கும்
கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி
உத்தமமான ஜனத்தை
கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக
அவன் எலியாவின் ஆவியையும்
பலமும் உடையவனாய்
அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவனாக அவன் கர்த்தருக்கு முன்பாக நடப்பான் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவது யோவானுடைய ஊழியம். இந்த கடைசி நாட்களிலும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒரு உத்தமமான ஜனம் எழும்ப வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இந்த யோவான் எப்படி ஒரு உத்தமமான ஜனத்தை ஏற்படுத்தினான் என்று அவனுடைய செயல்பாடுகளை குறித்து நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். இப்பொழுது இந்த நாத்தான் வேலை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வருகையிலே அந்த ஜனங்கள் தான் கர்த்தரை சந்திக்க போகிறவர்கள், உத்தமமான ஜனம். அவருடைய இரண்டாம் வருகையில் அப்படிப்பட்ட கூட்டம் தான் அவரை சந்திக்க போகிறது. முதல் வருகையிலும் அவரை சந்திப்பதற்கு ஒரு உத்தமமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணுவதுதான் யோவானுடைய வேலையாயிருந்தது. அப்படி இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தின் மூலமாக உத்தமமான ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த நாட்களில் எழுப்பப்பட்டார்கள். அதாவது கிறிஸ்து ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாகவே ஒரு ஆவிக்குரிய ஒரு உயிர்மீழ்ச்சி அந்த இடத்திலே எழும்பினது. இஸ்ரவேல் தேசத்திலே, அந்த பாலஸ்தீன தேசத்திலே யோவானுடைய 6 மாத கால ஊழியத்திலே ஒரு உயிர்மீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த 6 மாத கால ஊழியத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் உத்தமமான இருதயத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துவின் வருகையிலே அவரை சந்திப்பதற்கு, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவரை எதிர்கொள்வதற்கு, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்ட ஜனத்திற்கு இருதயம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட இருதயங்களில் ஒரு இருதயம் தான் இந்த நாத்தான்வேலுடைய இருதயம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக 6 மாத காலம் யோவான் ஸ்நானகன் அவன் ஊழியத்தை தொடங்கினான். அந்த 6 மாத கால ஊழியத்திலே நமக்கு என்ன பலன் நடந்தது என்று சொல்லி நம்ம வெளிப்படையாய் நமக்கு தெரியாது. அவன் ஊழியம் செய்தான், அவன் கொடுத்த ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கிறோம், அவன் கடிந்து கொண்டு பிரசங்கித்ததை பார்க்கிறோம், அவன் நீதியை படிப்பித்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதுக்கான ரிசல்ட் என்ன? இந்த நாத்தான்வேல் கண்டிப்பாக யோவானுடைய ஊழியத்தின் மூலமாய் தொடப்பட்டவனாக இருக்க வேண்டும். அந்த ஊழியத்தின் மூலமாய் தொடப்பட்டவனாக இவன் ஒரு உத்தம இருதயத்தோடு கர்த்தரை எதிர்கொள்வதற்கு ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருந்திருக்கிறான். ஆகையினாலேதான் இந்த சூழ்நிலையிலே அவன் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இந்த யோவான் முதல் அதிகாரத்தை படிக்கும் போது உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலுக்கான அடையாளங்கள் இந்த இடத்துல அழகா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் தேவ பிள்ளைகள் அதை புரிந்து கொள்ளணும். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு இன்றைக்கு தேசங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு சபைகள் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டியது மிக முக்கியம். சபை ஆயத்தமாக இருந்தால்தான் உலகத்தை நாம் ஆயத்தப்படுத்த முடியும். சபை ஆயத்தமாய் ஒரு உயிர்மீழ்ச்சியை பெற்றுக் கொள்ளும் போதுதான் புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்தி ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை தனக்கென்று ஆயத்தப்படுத்த முடியும். இன்றைக்கு தேவை மிகப்பெரிய ஒரு உயிர்மீழ்ச்சி. இந்த யோவான் முதல் அதிகாரத்தை இந்த செய்தி நிமித்தம் திரும்ப திரும்ப கவனித்து பார்க்கும் பொழுது ஒன்று புரிந்தது. யோவானுடைய ஊழியத்தினுடைய எஃபெக்ட் நல்ல தெரிஞ்சது. இந்த சம்பவத்தில் நிறைய முறை இந்த அதிகாரத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் அவன் ஊழியம் செய்தான். அவன் செய்த நாட்களிலேயே சில சீஷர்களும் அவனுக்கு இருந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது யோவான் அநேக ஜனங்களுக்கு பிரசங்கித்தான், நீதியை குறித்து போதித்தான், பாவத்தை கண்டித்து உணர்த்தினான், அந்த ஜனங்களுக்கு மனம் திரும்பி வந்த ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அப்படி கொடுத்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகிட்டு இருக்கிறார். அவர் ஊழியத்துக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறார். யோவானை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து 6 மாதம் இளையவர். அதே போல இவன் 30 வயதில் ஊழியத்துக்கு வந்தது போல இயேசு கிறிஸ்துவும் 30வது வயதில் ஊழியத்துக்கு வருகிறார். அதாவது 6 மாசம் டிஃபரன்ஸ்ல. அப்படி வரும்பொழுது இந்த 6 மாத ஊழியத்திலே அவன் நிறைய காரியத்தை செய்து விட்டான். அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் பெறுகிறார். அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பதாகவே யோவானுக்கு அடையாளம் சொல்லப்பட்டது. ஜலத்தினாலே நீ ஞானஸ்தானம் கொடுக்கிறாய், பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்க போகிற என்னுடைய குமாரன் வருவார், அவருக்கு நீ ஞானஸ்தானம் கொடுக்கணும். அப்படி நீ ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது யார் மேல் பரிசுத்தாவியானவர் புறாவை போல் இறங்கி வருகிறது நீ பார்ப்பாயோ அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் இரட்சகர் என்பதை அவன் ஜனங்களுக்கு அவன் அறிவித்துக் கொண்டே இருந்தான். இப்படி இருக்கும்பொழுது அந்த நாட்களிலே இருந்த ஜனங்கள் யோவானுக்கு பெருங்கூட்டம் கூடுச்சு. திரளான ஜனங்களுடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. இதை நீங்க மத்தையும் 3 அதிகாரம் 5 வசனத்தில் பாத்தீங்கன்னா தெரியும். திரளான ஜனங்கள் வேணும், அது மட்டும் வாசிப்போம். அவனுக்கு எவ்வளவு கூட்டம் வந்தது பாருங்க. மத்தையும் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 5 வசனத்தை மாத்திர வாசிக்கலாம்.
அப்பொழுது
எருசலேம் நகரத்தாரும்
யூதேயா தேசத்தார் அனைவரும்
யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய்
தங்கள் பாவங்களை
அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க எவ்வளவு பெரிய கிரவுட் வந்திருக்கு பாருங்க. எருசலேம் நகரத்தாரும் இல்லையா, எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும், ஒரு தேசமே அவன் பின்னால போச்சு, பல பட்டணங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்களும் அவன் பின்னால போச்சு, எருசலேம் நகரத்தார் எல்லாரும் வந்தாங்க, பெருந்திரள் கூட்டம் யோவானுக்கு பின்னால வந்திருக்கு. அவன் இருந்தது வனாந்தரம், அந்த இடத்தில் அவ்வளவு திரளான கூட்டங்கள் போய் அவன் சொன்ன பிரசங்கத்தை கேட்டாங்க. அவனுடைய பிரசங்கத்திலே பார்க்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவையே வலியுறுத்தி கொண்டு வந்தான். எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. இப்படி இயேசு கிறிஸ்துவையே காட்டி 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 அவன் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தான். அந்த நாட்களில் இதன் மூலமாக இந்த மேசியா, இந்த இரட்சகர் எப்பொழுது வருவார் என்கிற ஒரு ஆவல் ஜனங்களுக்குள் தூண்டப்பட்டது. அதற்கு முன்பதாக ஒரு 400 ஆண்டுகள் இருண்ட காலம். அந்த 400 ஆண்டுகளிலே தேவ பயம் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, கர்த்தருடைய வழிகளிலே ஜனங்கள் நடக்கவில்லை, இருண்ட காலம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யோவான் வந்து பிரசங்கித்த அந்த ஊழியம் மிகவும் ஒரு கடுமையான ஒரு காலகட்டம். உண்மையிலே சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை விட யோவான் செய்த ஊழியம் ரொம்ப டஃப்பான பீரியட் அது. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் அது ரொம்ப கஷ்டமான பீரியட் அது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த யோவான் வந்து வழி ஆயத்தம் பண்றான், ஆனா இவனுக்கு யார் வழி ஆயத்தம் பண்ணுது? ஃப்ரெஷ்ஷா வரான், இருளான இடத்துல அவனே விடான், வந்து கிறிஸ்துவை அவன் அறிவிக்கிறான், அவரை பற்றி சொல்லுகிறான், அவரை குறித்து ஜனங்களுக்கு சொல்லி கிரவுண்ட ரெடி பண்றான், அவருடைய வருகைக்கான வழியை அவன் ஆயத்தப்படுத்துறான். அப்படி ஆயத்தப்படுத்தும் பொழுது அந்த நாட்களில் இவனுடைய ஊழியத்தினை கர்த்தர் ஒரு வல்லமையான ஒரு தொடுதலை, ஒரு தூண்டுதலை ஜனங்களுக்குள் ஆண்டவர் கொண்டு வரார். என்ன தூண்டுதல்? அந்த மேசியா எப்பொழுது வருவார், அந்த மேசியா எப்பொழுது வருவார், அந்த இரட்சகர் எப்பொழுது வருவார், அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அந்த ஆவல் ஜனங்களுக்குள் தூண்டப்பட்டது. உண்மையிலே சொல்ல போனால் இது இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களை நம்ம பார்க்கவே முடியாது. எந்த உலகத்தில் எந்த ஜனங்களுக்குமே இப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராக்கியத்தை பார்க்க முடியாது. சிமியோனை பாருங்க, அந்த இரட்சகரை பார்க்காம நான் சாகக்கூடாது என்கிறது அவனுடைய ஒரு வாஞ்சை, அவனுடைய வாஞ்சை. அப்படி அந்த ஜனங்கள் அந்த மேசியாவை நினைச்சாங்க, வேத வசனங்களை பார்த்தாங்க, எதிர்பார்த்தாங்க. யோவான் வந்து அதை பிரசங்கித்த உடனே மேசியாவை குறித்து ஒரு தூண்டுதல், இரட்சகராக இயேசு வரப்போகிறார் என்ற ஒரு தூண்டுதல் அந்த ஜனங்களுக்குள் பொங்கி வர ஆரம்பித்தது. அப்படி இருக்கும்பொழுதுதான் இந்த யோவான் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவரை கையை காட்ட ஆரம்பிக்கிறான். அவர் நடந்து போகிறதை கண்டு இதோ தேவாட்டுக்குட்டினான், யோவான் 1:37. உடனே அவரோடு கூட இருந்த சீஷர்களில் அந்திரேயாவும் இன்னொரு சீஷனும் சேர்ந்து அவர்கள் போனாங்க. 36 பார்க்கும் பொழுது அவன் அறிமுகப்படுத்துகிறான், அவங்க போறாங்க. இந்த போனதான் அந்திரேயா இயேசு கிறிஸ்துவோடு ஒரு இரவெல்லாம் தங்கியிருந்து அவர் இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டான். உடனே அவன் நேர வரான், வந்து அவன் தன்னுடைய சகோதரனை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறான். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிலிப்புவை சந்திக்கிறார். நீங்க பாருங்க 43 வாசிக்கலாம்.
மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு
நீ எனக்கு பின் சென்று வா என்றார்.
பிலிப் என்பவன்
அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய
பெத்சாயிதா பட்டணத்தான் பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு
நியாயப்பிரமாணத்திலே
மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும்
நாசரே தூரானுமாகிய இயேசுவே என்றான். பாருங்க, இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல், ஆவிக்குரிய ஒரு கிரியை நடந்துட்டு இருக்குது. அந்திரேயாவுக்கு யோவான் அறிவித்த உடனே அவனால் அதை அடக்கிட்டு இருக்க முடியல, நேர போய் தன் சகோதரனுக்கு அதை சொன்னான். பிலிப்புவுக்கு அது அறிவிக்கப்பட்ட உடனே பிலிப்புவை இயேசு கிறிஸ்து கண்டவனை அழைக்கிறார், அவனால் அதை அடக்கிக் கொண்டிருக்க முடியல, நேர போய் நாத்தான்வேல் கிட்ட சொன்னான், சொல்லி கூட்டிட்டு வந்தான். இந்த பிலிப்பும் இந்த நாத்தான்வேலும் ஏற்கனவே நண்பர்களா இருக்கணும், அந்த ஒரே ஊர்க்காரங்க, நண்பர்கள், இளம் வயது உள்ளவர்கள். இவர்கள் நண்பர்கள், வேத பண்டிதர்கள். இந்த யோவான் 2 அதிகாரத்தில் அவருக்கு காணா ஒரு கல்யாணம் என்பது இந்த நாத்தான்மேருடைய கல்யாணம் என்றும் சொல்லி பலர் அதுக்கு சில குறிப்புகள் கொடுக்கிறாங்க. அவனுடைய கல்யாணமாக இருக்க வேண்டாம், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. சரி, அது நமக்கு இப்ப அவசியம் இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது இந்த பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு அவனுக்கு உடனே சொல்லுகிறான். இன்னைக்கு சொல்லுகிற இந்த உத்தமமான சனம், இன்னைக்கு சில உத்தமர்களை நம்ம தொடர்ந்து கவனிக்க போறோம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் உத்தமர்களை எழுப்புறார். அந்த உத்தமர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, முதல் காரியம் அந்திரேயா ஒரு உத்தமன். அவனை ஆண்டவர் சந்திக்கிறார், அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவன் உடனே தன் சகோதரனுக்கு அதை அவனால் அறிவிக்காமல் இருக்கவே முடியல. உடனே போனான், பேதுருவை கூட்டிட்டு வந்துட்டான். பிலிப்புவுக்கு அறிவிக்கப்பட்டது, அவனால் அதை அடக்க முடியல. நேர போனான், இந்த நாத்தான் வேலை அழைத்துக் கொண்டு வந்துட்டான். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிட்டு பாருங்க. அவர் வரப்போறார். அவர் வர்றதுக்கு முன்னால சபைகளிலே இந்த மாற்றம் வரும். என்ன மாற்றம்? ஒருவருக்கு கிறிஸ்து அறிவிக்கப்பட்ட உடனே அறிந்தவர்களால் அதை அடக்கிக் கொண்டிருக்க முடியாது, அதை போய் மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். ஒன்னு சகோதரனுக்கு அறிவிப்பான், இன்னொருத்தன் நண்பனுக்கு அறிவிப்பான். அந்திரே அசகோதரனுக்கு அறிவித்தான், இந்த பிலிப்பு தன் நண்பனாகிய நாத்தான்வேலுக்கு அறிவித்தான். சும்மா இருக்க முடியாது. இதுதான் கடைசி காலத்தில் நடக்கப் போகிற ஒரு காரியம். இந்த நாட்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட இன்னைக்கு லெவலில் இந்த மாற்றம் வரல. அதை நான் ஓபனா சொல்றேன், இன்னைக்கு லெவலில் இந்த மாற்றம் வரல, இதான் உண்மை. நமக்கு தெரிந்திருக்கிற இயேசுவை நம்ம இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல, கேட்டுட்டு உட்கார்ந்துட்டுகிறோம், இன்னும் நம்ம சொல்ல ஆரம்பிக்கல. ஆனால் வெகு சீக்கிரத்தில் இந்த நாட்கள் வரப்போகிறது. நான் சொல்றேன், வெகு சீக்கிரத்தில் இந்த நாட்கள் வரப்போகிறது. சபைக்குள் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், கர்த்தரை அறிந்தவர்கள் அதை அடக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். தங்கள் உறவுக்காரர்களிடத்தில், சகோதரிடத்தில், உறவுக்காரர்களிடத்தில் சொல்லுவாங்க, நண்பர்களிடத்தில் போய் பகிர்ந்து கொள்வாங்க. தங்களால் அதை அடக்கிக் கொண்டிருக்க முடியாது. அந்த நாட்கள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. இது ஆவியானவர் செய்கிற ஒரு கிரியை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு எல்லாம் எத்தனையோ வேலைகள் இருக்குது, இவங்களுக்கு எத்தனையோ ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஆனால் அதற்கு நடுவில் பாருங்க, அந்த செய்தியை கேட்ட உடனே இயேசுவை அறிந்து அதை அடக்கிக் கொள்ள முடியல. அந்திரேயாவினால் அதை அடக்கிக் கொள்ள முடியல. பிலிப்பினால் அதை அடக்கிக் கொள்ள முடியல. உடனே போனா தன்னுடைய நண்பனாகிய நாத்தான்வேலை பார்த்து அவனை அழைத்துக் கொண்டு வருகிறான். வந்த உடனே அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இப்ப சொல்லும் பொழுது இந்த நாட்கள் இந்த நாத்தான்வேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் கிடைச்சதற்கு காரணம் என்ன? இவன் ஆண்டவர் ஏன் இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்ல வேண்டும்? இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் அப்படி சொல்றதுக்கு நமக்குள்ள என்ன தகுதி இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இந்த சாட்சி நமக்கு வாங்கணும். ஏன்னா கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நல்ல சாட்சி. உத்தமமான ஜனத்தை எடுக்க போறாரு. உத்தமமான ஜனம் அது காமன். ஆனா பர்சனலா நீங்கள் ஒவ்வொருவரும், நானும் ஒவ்வொருத்தரும் பர்சனலா இண்டிவிஜுவலா கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அவனுக்கு கொடுக்கப்பட்டது போல கபடற்ற உத்தம இந்தியன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னோம். ஆமென். அந்த சாட்சியை வாங்க. கபடற்ற உத்தம இந்தியன் என்று நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். அந்த சாட்சியை வாங்கணும் ஆண்டவர் கையில். இப்ப என்ன நடக்குது? இவனை ஆண்டவர் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் இல்லையா? 46 நாம் வாசிக்கலாம்.
அதற்கு நாத்தான்வேல்,
நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான்.
நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான்.
அதற்கு பிலிப்பு
வந்து பார் என்றான். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த பிலிப்பு என்பவன் தனக்கு தெரிந்த இயேசுவை, தன்னை சந்தித்த இயேசுவை இந்த நாத்தான்வேலுக்கு வந்து அறிவிக்கிறான். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிற இயேசுவை நாங்கள் பார்த்தோம். அவர் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு, அவர்தான் தேவனுடைய குமாரன், அவர்தான் மேசியா என்று அவனுக்கு அறிவித்தான். உடனே இந்த நாத்தான்வேல் ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றான். பிலிப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். நாசரேத் ஊரிலிருந்து ஏதாவது எந்த நன்மை உண்டாக கூடுமோ அப்படின்னு கேட்கிறான். இந்த இடத்துல இவன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்குள் இருந்த ஒரு வேத அறிவு தான் அவனை அப்படி கேட்க வச்சது. இவர்கள்லாம் இளம் வயது உள்ளவர்கள். இந்த பிலிப்பு, அந்திரேயா, பேதுரு, இந்த நாத்தான்வேல்லாம் இளம் வயது உள்ளவர்கள். அந்த இளம் வயது உள்ளவர்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு தூண்டுதல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் அவங்களுக்குள்ள கொடுத்தார். ஆவிக்குரிய சிந்தனையினால நிறைஞ்சிருக்கிறாங்க. நான் போக போக சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஆவிக்குரிய சிந்தனையினால நிறைஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்திரேயா அவனுக்கு மீன் பிடிக்கிற தொழில் இருந்திருக்கும். ஏன்னா அவனுடைய குடும்பமே மீன் பிடிக்கிற குடும்பம், பேதுரு மீன் பிடிக்கிறவர்கள். ஆனால் இவன் பாருங்க, இந்த யோவானுக்கு அவன் சீஷனா இருந்திருக்கிறான், யோவானோடு இருந்திருக்கிறான். யோவான் இயேசு கிறிஸ்துவை கை காமிச்ச உடனே இயேசு கிறிஸ்துவை போய் ஜாயின் பண்ணிட்டான், அங்க போய் சேர்ந்துகிட்டான். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து பிலிப்பு போய் சந்திக்கிறார். பிலிப்பு உடனே என்னமோ ஒரு அந்தார் போனார் இல்லாம உடனே அதை போய் தன் நண்பனுக்கு அறிவிக்கிறான். இவங்களுக்கு எல்லாருமே ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட்லயே இருந்துருக்கிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் செட் வந்த உடனே இப்பொழுது இவனுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அவன் பதில் கேள்வி கேட்கிறான், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமோ? ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டான் என்று கேட்டால், வேதத்திலே பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசன வசனங்களை எல்லாம் வாசித்திருக்கிற நாசரேத்தை குறித்து எந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் இயேசு கிறிஸ்து சம்பந்தமாக சொல்லப்படவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் அவர் இயேசு கிறிஸ்து நாசரேத்தில்தான் அவர் முழுவதுமாய் வளர்ந்தாலும் கூட, நாசரேத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சம்பந்தப்படுத்தி எதுவுமே சொல்லப்படலை. ஆகையினாலே இந்த மேசியா என்றாலே இவனுக்கு மற்ற ஊர்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும், குறிப்பாய் பெத்லகேம் ஞாபகம் வந்திருக்கும். ஏனென்றால் அந்த நாட்களிலே இவங்கெல்லாம் வேதத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க, வேதத்தை இவங்க தாகத்தோடு வாசிச்சிருக்கிறாங்க. நாசரேத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு சம்பந்தப்படுத்தி தீர்க்க தரிசன வார்த்தை எதுவுமே கிடையாது. ஆண்டவர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை எப்படி கொண்டு வந்தார், எப்படி அடையாளம் காட்டினார்னா, அவரை நாசரேத் ஊராராக அடையாளம் காட்டி அதனாலேதான் அவரை நசரேயன் என்று சொன்னாங்க. அவருக்கு நசரேயன் பெயர் வந்ததே நாசரேத் ஊரார்ன்ற ஒரு காரணத்தினாலதான் நசரேயன் பெயரை அவருக்கு எல்லாரும் பரவலாய் பேசிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கும் இந்த நாசரேத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததாக எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த வசனங்கள் எல்லாமே வேற விதமாக தான் காட்டுது. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே நான் அவர் எப்படி வருவார், எங்கிருந்து வருவார் என்கிறதை தீர்க்க தரிசனம் அங்க நான் சொல்லுகிறது. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே,
நீ
யூதேயாவில் உள்ள
ஆயிரங்களுக்குள்ளே
சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு
என்னிடத்திலிருந்து
வருவார். பாத்தீங்களா, இப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வருவார் என்பது வேதம் தெளிவா சொல்லுது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் அங்கிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய பிறப்பின் காரியம் எல்லாம் அவர் எங்கிருந்து வருவார் என்பதெல்லாம் பெத்லகேம் என்பது போக்கஸ்ல வேதத்தில் தெளிவா இருக்குது. அதனாலதான் சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நேரத்திலே அவரை தேடிக்கொண்டு வந்த பொழுது அவங்க ஏரோதனுடைய அரண்மனைக்கு வந்தாங்க. அரண்மனைக்கு வந்த பொழுது அவங்க எருசலேமுக்கு வந்துட்டாங்க, அவங்க பெத்லகேமுக்கு வரல. ஏன்னா சாஸ்திரிகளுக்கு வேதம் தெரியாது. இவங்க நேர புறப்பட்டு பெத்லகேமுக்கு வர வேண்டியவர்கள், ஆனால் எருசலேமுக்கு வந்து ஏரோதன் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்பொழுது ஏரோது செஞ்ச காரியம் என்ன, வேதப்பாரர்களை கூப்பிடுகிறான். வாசி பாருங்க, மத்தேயு 2வது அதிகாரத்திலே 4வது வசனம் பாருங்க. அந்த நாட்கள் எவ்வளவு வேத ஞானம் இருந்திருக்கு. 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கலாம்,
அவன்
பிரதான ஆசாரியர்
ஜனத்தின் வேதப்பாரகர்
எல்லாரையும் கூடி வர செய்து
கிறிஸ்துவானவர்
எங்கே பிறப்பார் என்று
கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று
அவர்களிடத்தில் விசாரித்தான்.
அதற்கு அவர்கள்
யூதேயாவில் உள்ள
பெத்லகேமிலே பிறப்பார்.
அது என்னவென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே
யூதாவின் பிரபுக்களில்
நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை
ஆளும் பிரபு
உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள்.
அக்கியலிட்ட காட்டுறாங்க. ஆசாரியர்களையும் வேதபாரர்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான் அந்த ஏரோது. ஏதோ சிலர் வந்து கேட்கிறாங்களே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவன் ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு கேட்கிறாங்களே, அவர் எங்க பிறப்பார்? உடனே வேதத்தை எடுத்து காட்டுறாங்க. மீகா 5:2 சுட்டி காட்டுறாங்க. இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பெத்லகேமிலிருந்துதான் வருவார். அப்ப அந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன வசனத்தையும் நல்லா படிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பே இந்த மேசியா எப்ப வருவார், இந்த மேசியா எப்ப வருவார். அது அவங்களுக்கு ஒரு ஆழமான தனியாத தாகம். அது யோவான் வந்து பிரசங்கித்து ஆரம்பித்த பிறகு இது இன்னும் அவங்களுக்குள் தூண்டப்பட்டுடுச்சு. ஒரு ஆவிக்குரிய உத்தமமான கூட்டம் எழும்பிடுச்சு. அந்த இயேசு எப்ப வருவார், அந்த இயேசு எப்ப வருவார், அந்த இயேசு எப்ப வருவார். இதேதான் இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கடைசி நாட்களில் உத்தமமான ஜனத்தினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார். இந்த மைண்ட் செட் இருக்கணும். உத்தமமான ஜனத்தின் ஒரு அருமையான அடையாளம் இதுதான். அன்றைக்கு யோவானுடைய ஊழியத்திலே சந்திக்கப்பட்டவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது பாருங்க. அந்திரேயாவா இருக்கட்டும், பிலிப்புவா இருக்கட்டும், நாத்தானவேலா இருக்கட்டும், இவருடைய மைண்ட் தான் பாருங்க. யோவானுடைய ஊழியத்தில் சந்திக்கப்பட்ட இவர்களுக்கே இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு? ஒரு நாளில் எத்தனை நிமிஷத்தை இயேசு எப்ப வருவார்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நாள் நம்ம என்னென்னமோ யோசிக்கிறோம், சொந்த வேலை, குடும்பம், அது பிசினஸ், அது இது, என்னென்னமோ யோசிக்கிறோம். கடைக்கு போறது, இதை வாங்கறது, அதை வாங்கறது, காய்கறி வாங்கறதுல இருந்து என்னென்னமோ யோசிக்கிறோம், கண்டதையும் போட்டு யோசிக்கிறோம், எதையோ யோசிக்கிறோம். அநித்தியமான காரியங்களை நாள் முழுவதும் யோசிக்கிறோம், பகலெல்லாம் யோசிக்கிறோம், இரவெல்லாம் யோசிக்கிறோம், விழித்திருந்தாலும் யோசிக்கிறோம், படுத்திருந்தாலும் யோசிக்கிறோம், எதை எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், என்னென்னையோ என்னென்னமோ காரணத்தை யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளில் எத்தனை நிமிஷம் இயேசு எப்ப வருவார் என்ற ஒரு திங்கிங் நமக்கு வருது? இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார்னு தாட் நமக்கு இருக்கணும். அந்த தாட் நமக்கு இருக்கணும். என்னமோ நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. இயேசு எப்ப வருவார், இயேசு எப்ப வருவார் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அந்த சிந்தனை நமக்குள்ள ஓடணும். அதுதான் ஆவிக்குரிய உத்தம ஜனத்தின் அடையாளம். பாருங்க, இவனுக்குள்ள அந்த தாட் இருந்துட்டே இருக்குது, எங்கிருந்து வருவார். இப்பொழுது இவன் வந்து சொன்னான், அந்த மேசியாவை பார்த்துட்டோம்னு சொன்னான். அவர்தான் நாசரே தூராரிலிருந்து வந்ததானே யோசேப்பின் குமாரன் தான் அந்த மேசியா, அந்த அவர் தான் அந்த ரட்சகர். சொன்ன உடனே இவன் மறு கேள்வி கேட்கிறான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராதே, எப்படி ஒரு நன்மை வரும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ இவன் பாருங்க, வேதத்தை அறிந்து வைத்திருக்கிறான். அவருடைய வருகை குறித்த ஒரு தாகம் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. 47 வாசிக்கிறான்.
இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தவுடனே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். உடனே இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர் என்று சொல்லி ஒரு இன்னசென்டா ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ற அவர்கிட்ட. என்ன எப்படி உமக்கு தெரியும்? அவரை பார்த்து கேட்கிறேன், நீர் என்னை எப்படி அறிவீர்? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவனை பார்க்கும் பொழுதே அவனுடைய தாகம் அவருக்கு தெரியுது. அவனுடைய வாஞ்சை, அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற தன்னுடைய வருகைக்கான அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியுது. உடனே சொல்றார், கபடற்ற ஒரு உத்தமமான இஷ்டத வேணும். அந்த கபடற்ற தன்மை அவன் அழகா க்வெஸ்சன் ரைஸ் பண்றான். ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர்? உமக்கு எப்படி என்ன தெரியும்? உமக்கு என்னை எப்படி தெரியும்? இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற பதில் வாசிக்கமா, தொடர்ந்து வாசிக்கலாம்.
நீர்
என்னை எப்படி அறிவீர் என்றான்.
இயேசு அவனை நோக்கி,
பிலிப்பு
உன்னை அழைக்கிறதற்கு முன்னே, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது, உன்னை கண்டேன் என்றார்.
இப்ப பாருங்க, இவன் இவ்வளவு தூரம் ஒரு இன்னசென்ட் ஒரு கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், நாத்தானுவேலே பிலிப்பு உன்னை அழைத்து நீ இப்ப என்ன வந்து சந்திச்சிருக்கிற, ஆனால் பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்பதாகவே நான் உன்னை கண்டேன். இதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த வசனத்தை நம்ம எத்தனையோ முறை படிச்சிருப்போம், ஆனால் இந்த வார்த்தை அவர் கொடுத்த இந்த பதில் தான் இந்த நாத்தான்வேலுடைய லைஃப் இன்னும் டோட்டலா திருப்பி போட்டுச்சு. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியங்கள் ஒன்று இருக்குது. இன்னைக்கு நம்ம உலக நடப்புகளை மட்டும்தான் நம்முடைய கண்களில் பார்க்கிறோம், நம்ம இருதயத்தில் உணர்றோம், அதையே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆவிக்குரிய காரியம் ஒன்று நடந்துட்டு இருக்குது நம்ம லைஃப்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஆண்டவருடைய செயல்பாடுகள் இங்க என்ன நடக்கிறது? இந்த நாத்தானுவேலுக்கு என்ன தெரியும்? பிலிப்பு வந்து தன்னை கூப்பிட்டான், அவன்கிட்ட பதில் கேள்வி கேட்டான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாக கூடுமோ? ஆனால் அவன் சொல்றான், வந்து பாருனா. உடனே இவ நேர புறப்பட்டு போயிட்டான், இயேசுவை பார்க்கறதுக்கு போயிட்டான். இப்ப பாருங்க, இவனுடைய தலையறிவு சொல்லுகிறது நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் வராது. ஏன்னா ஏற்கனவே படிச்ச பைபிள் படி அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வராது. இது அவனுக்கு நல்லா அவன் மைண்ட்ல நல்லா ப்ரோக்ராம் ஆயிருக்குது. ஆனால் பிலிப்பு வந்து கூப்பிட்ட உடனே தன் மனதிலே இருந்த அந்த எண்ணத்தை எல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு, ஏன்னா பிலிப்பு சொல்லும் பொழுது சொல்றான், நாசரே தூரானாகிய அந்த இயேசுன்னு சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது நாசரே தூரானுமாகி இயேசுவே அவன் சொல்லும் பொழுதே இவன் என்ன செய்யணும்? நாசரேத்து நன்மை வராதுன்னு சொல்றான். இவன் பேசாம இருந்திருக்கணும், ஆனாலும் கூட இவன் புறப்பட்டு இயேசுவை போய் பார்க்க போறான். இது என்ன தெரியுதுன்னா, இவன் தலையிலே நாசரேத்துல ஒரு நன்மை வராதுன்ற ஒரு மைண்ட்ல இருக்குது. வசனத்தின்படி பார்த்தா பெத்லகேம் தான் நன்மை வரணும். ஆனாலும் கூட தன் தலையறிவை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இவன் சொன்னது நிமித்தம் இயேசுவை பார்க்கறதுக்கு அவன் புறப்பட்டு போனான். அதுதான் அவனுடைய தர்ஸ்ட். முதலாவது அவனுக்கு இருந்த ஒரு வேத அறிவு, இரண்டாவது அவனுக்கு இருந்த ஒரு தாகம். இந்த தாகம் பாருங்க, அவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்பட்டுச்சு. அறிவு சொல்லுகிறது நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வராது, ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய தாகம் சொல்லுகிறது பிலிப்புக்கு சொல்றானே போய் பார்த்துட்டு தான் வாயேன்னு சொல்லுது. இவனுடைய ஆவிக்குரிய தாகம் சொல்லுது நாசரேத்திலிருந்து ஒரு அறிவு ஒரு நன்மை வராதுன்னு உனக்கு தெரிஞ்சாலும் பிலிப்பு கூப்பிட்டான்ல போய் பார்த்துட்டு வா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய அறிவு சார்ந்து நம்ம செயல்பட்டு வரோம். இது உத்தமமான ஜனமா இருக்கும் பொழுது நான் ஒன்னு சொல்றேன், உத்தமமான ஜனத்தின் அடையாளம் என்ன? உங்கள் அறிவுப்படி நடக்காதீங்க. உங்கள் ஆவியிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தூண்டுதல், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய வாய்ப்புகள், அதை ஒருபோதும் மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பிலிப்பு வந்து கூப்பிடுகிறான், என்ன தெரியும்? வராது, வந்தா பெத்லகேம் தான் வரணும். நீ தெரியாம சொல்ற, நீ வேணா போய் போ, அவர் பின்னாடி போ, நான் வரமாட்டேன். அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவனுடைய தலையறிவு இப்படிதான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவன் வந்து நான் வரமாட்டேன், உனக்கு வேணா நீ போய்க்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பை, அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா அவன் உடனே யூஸ் பண்ணிட்டான். அந்த நேரத்தில் அவன் சொன்னதுக்கு அவன் வந்து இயேசுவை பார்க்கலன்னா பெரிய வாய்ப்பை அவன் இழந்திருப்பான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒரு பிலிப்பு வந்து அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தது போல நமக்கு யாரோ ஒருத்தர் வச்சு நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். சர்ச்சுக்கு வர்றதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, மற்ற காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு கர்த்தர் நமக்கு தூண்டுதலை கொடுக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு சபையில சொல்றேன், ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, கர்த்தரை தேடுங்க, டைமுக்கு வாங்க, கர்த்தரை பின்பற்றுங்க. இப்படி நான் சொல்றதெல்லாம் ஏதோ மனுஷன் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பா நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு. உங்கள் அறிவிலேயே நீங்க ஃபுளோ ஆனீங்கன்னா வாய்ப்புகளை இழந்துருவீங்க. ஆனால் அது ஆவிக்குரிய காரியத்தில் பார்க்கணும். என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற நல்ல வாய்ப்பு, இதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு, இதை நான் யூஸ் பண்ணிக்கணும். என் வாழ்க்கையில் அதை நான் கை கொள்ளணும். இதை விட்டுடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. அவன் மிஸ் பண்ணாமல் வந்து சந்திச்சான். வந்து சந்தித்த பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே, இதை என்னை கவலற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லுகிறீரே, என்னை நீர் எப்படி அறிவீர்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்பதாகவே நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன். இந்த நாத்தானவேலுடைய அடுத்த ஒரு காரியம் இதுதான் முக்கியமான விஷயம். இந்த பிலிப்பு இவனுக்கு லிட்டலா போய் ஒரு அழைப்பு கொடுத்தான், வெளிப்பிரகாரமாக மனுஷீகத்தில் ஒரு அழைப்பு கொடுத்தான். ஆனால் ஆண்டவரால் நடத்தப்பட்டு அந்த காரியம் நடக்குது. அவன் அழைக்கிறதுக்கு முன்பதாக இந்த நாத்தானவேல் எங்கிருந்தான்? ஒரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தான். இது என்ன அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்தது போய் அவ்வளவு பெரிய விஷயமா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிலிப்புனை அடைக்கிறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன். உடனே உடனே நீதான் மேசியான், நீதான் இஸ்ரவேலின் ராஜான்ட்டான், உடனே சரண்டர் ஆயிட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்திமரத்தின் கீழே அவன் உட்கார்ந்திருந்தது அவனுடைய ஊருக்குள்ளே, பெத்சாயிதா பட்டணத்தில் ஊருக்குள்ளே. இந்த அத்திமரத்தின் கீழே இவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்கம் என்னன்னு கேட்டால், இவர்களுடைய பிரதானமான விசேஷமானது அவர்கள் நினைக்கிறது அத்திமரத்தை அவர்கள் பிரதானமாய் நினைப்பார்கள். அந்த அத்திமரத்தை ஒரு தெய்வீகமாக அவர் நினைக்கிறாங்க. இந்த அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்துதான் அவர்கள் தியானம் பண்ணுவாங்களா, கர்த்தரை தியானிக்கிறதெல்லாம் அந்த அத்திமரத்தின் கீழே தான் உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்களாம். இந்த அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்துதான் கர்த்தரை, மேசியாவை குறித்து அவர் வருவார், அந்த தியானம் எல்லாம் அவர் அங்கதான் பண்ணுவாங்க. ஆண்டவரை தேடுவதற்கு இவள் அத்திமரத்தின் கீழே போய் அமர்ந்து இவர்கள் ஆண்டவரை தியானிப்பதும் ஆண்டவரை தேடுகிறதற்கு அவர்கள் வைத்துக் கொடுக்கிற ஒரு வழக்கம். இப்ப இந்த பிலிப்பு போய் இந்த நாத்தானவேலை அடைக்கிறதுக்கு முன்னாலேயே இவன் எப்படி இருந்தான்னா, அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்துட்டு இருந்தான். பெரும பைபிள் அத்திமரம் ரொம்ப ஸ்பெஷல். கீழே உட்கார்ந்தாலும் ஆண்டவர் பிடிச்சிடறாரு, மேல உயர்னாலும் ஆண்டவர் பிடிச்சிடறாரு. அத்திமரத்துக்கிட்ட போனாலே ஆளை விட்டு மாட்டிக்குவான் கத்துறது. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு, இவன் அத்தி மரத்து கீழே போய் உட்கார்ந்து என்ன செய்திருக்கிறான்? இந்த யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டிருப்பான், கேட்டு ஓ மேசியா வரப்போறாரு வரப்போறாரு, அத்தி மரத்து கீழே போய் உட்கார்ந்து தியானம் பண்றான், தியானம் பண்றான். மேசியாவை வாரும், மேசியாவை வாரும், மேசியாவை எப்ப வரப்போறார், எப்படி வரப்போறார், எங்கிருந்து வரப்போறார், அவர் எப்படி இருப்பார், இது எல்லாத்தையும் அவன் உட்கார்ந்து 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 தியானிக்கிறான். இவன் இயேசுவை நேருக்கிற சந்திக்கல, அவன் ஊருக்குள்ள உட்கார்ந்து அத்திமரத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து வெளியில் இருக்கிறாரு. இவனுடைய தியானம் நேரா இயேசு கிறிஸ்துவை இவன் வந்து சந்திக்கிறதற்கு முன்பதாகவே இவனுடைய தியானம் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திச்சிருச்சு. இதுதான் காரியம், இது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற காரியம். இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் நம்ம நேருக்கு நேர் சந்திக்க போறோம், அவர் வரப்போறார், அவரை சந்திக்க போறோம். ஆனால் அவரை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தியானங்கள் எல்லாம் அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேத தியானங்கள், கர்த்தரை தேடுகிற உணர்வுகள், இது சாதாரணமானது கிடையாது. இந்த நாத்தானவேல் அவன் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து ஆண்டவரை தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியம் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவினால் உணரப்பட்டது. அந்த தியானத்தை அவரால் உணர முடிஞ்சது. அவர் நேரம் பார்க்கல, வெளியிலிருந்து உணர்ந்திருக்கிறார், பட்டணத்துக்கு வெளியிலிருந்து உணர்கிறார். அவனுடைய தியானம் இயேசு கிறிஸ்துவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், உங்கள் மனசுல நீங்கள் இயேசுவை கொஞ்சம் நினைக்கிறது டைரக்டா அவரால் ஃபீல் பண்ண முடியும். தெரியுமா, நீங்க உள்ள அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து உள்ளத்தை திறந்து நீங்கள் இருதயத்தை திறந்து ஒரு ஜெபம் மாட்டீங்கன்னா அது ஆண்டவர் எங்கிருந்தோ உணர்ந்துட்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரா, நம்முடைய ஒரு சிங்கிள் தாட்டை கொண்டு ஆண்டவர் உணர்கிறார். தெரியுமா, உணர்கிறார். நேர போய் நம்ம பார்க்கறது இல்ல, சிங்கிள் தாட்டை கூட அவர் உணர்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட புது 1983 வருஷத்திலே மார்ச் மாதத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். 11 தேதி ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்த ஒரு 5 நாள் கழித்து எனக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஒரு ஃபெலோஷிப் எனக்கு ஒரு ஐக்கியம் கிடைச்சது. கர்த்தர் முதல்ல என்னை அங்கே தான் கொண்டு போனார். என்னை யாரும் சர்ச்சுக்கு போறது எனக்கு கைட் பண்ணல. இங்கே இருக்கிறாங்க மணி சாமுவேல் தெரியும், அவங்களுடைய வீடு அண்ணா நகர்ல இருந்துச்சு. அவங்களுடைய வீட்டில் தான் நான் முதல் முதலாக மாடியிலே போய், அவருடைய தம்பி இறந்துட்டார், திமுத்தையின் ஒருத்தர் இருந்தார் இறந்துட்டாரு. அவர் ஜபக்குழு நடத்துவார், கூட அசோக் வேதநாயகம் இப்படிங்கலாம் எஃப்எம்பிபியில் முக்கியமான ஆட்கள். அப்போ அவங்கெல்லாம் எஃப்எம்பிபியில் அப்போ வாலிப குழு நடத்திட்டு இருந்தவங்க. அந்த குழுவிலே கர்த்தர் எனக்கு அறிமுகம் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட ஒரு 4-5 நாள்லேயே ஒரு மாடியில் நாங்கள் போய் ஜபிப்போம், வாரத்தில் ஒரு நாள். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும், அப்ப நான் சர்ச்சுக்கு கூட யாரும் கைட் பண்ணல, எனக்கு அது புரியல போறது கூட. அப்ப அந்த ஜெபக்குழு மட்டும் எனக்கு அதுதான் மெயின் ஃபெலோஷிப், வாரவாரம் தவறாம போயிடும். இப்போ ஒரு நாள் அப்படி போகும் பொழுது ஒரு நாள் என்ன கேட்டீங்கன்னா, இன்னொரு மீட்டிங்க்கு அந்த நாள் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கு வேற இடத்துல எனக்கு ஒருத்தர் வர சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இல்ல, நான் வரல, எனக்கு இந்த பிரேயர் ஃபெலோஷிப் தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு அந்த அழைப்பை நான் நிராகரித்து விட்டு நான் வடக்கமா இப்ப ஒரு ஜெப கொடுக்க அந்த மாடிக்கான நகருக்கு நான் போறேன். அன்னைக்கு பார்த்து அந்த வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் கெஸ்ட் வந்ததுனா அன்னைக்கு அவங்களால அந்த பிரேயர் குரூப் நடத்த முடியல. வீட்டில் நிறைய பேர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அதனால அவங்க அன்னைக்கு பார்த்து சொன்னாங்க, ஓ பிரதர் உங்களுக்கு நான் சொல்ல முடியல, இன்னைக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க வீட்டில், அதனால இன்னைக்கு பிரேயர் இன்னைக்கு நடத்த முடியல, நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துடுங்க, நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு மனசு உடைஞ்சிட்டேன். ஏன்னா ஆசையா அந்த வாரத்தில் அந்த பிரேயர் குரூப்புக்கு போறது எனக்கு அவ்வளோ ஆசை. அப்படி போகும்போது நான் ஆக்சுவலா இன்னொரு இடத்துல அன்னைக்கு பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு பிரேயருக்கு கூப்பிட்டாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணி இதுக்கு வரதுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். இதை நான் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இங்கே வந்தோன்னு பார்த்தா அதை விட்டுட்டு இங்கே வந்தா இது இன்னைக்கு நடத்த முடியல, கெஸ்ட் வந்து நான் நடத்த முடியலன்னு ஆயிப்போச்சு. ரொம்ப மனசு உடைச்சிட்டேன். அங்கிருந்து சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறேன், வரும்பொழுதே அழுதுகிட்டே வரேன், அழுதுகிட்டே வரேன், சைக்கிள் ஓட்டிட்டு அழுதுகிட்டே வரேன். மனசுக்குள்ள நினைச்சேன், ஆண்டவரே எனக்கே ஆண்டவர் இன்னைக்கு சோதனை, எனக்கே ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை, எனக்கே ஆண்டவர் எனக்கு இந்த சோதனை, என்ன பாவம் பண்ண ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கே ஆண்டவர் இந்த சோதனை, நான் ஏன் இன்னைக்கு எனக்கு இப்படி ஆச்சு. அழுதுகிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு வரேன், மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வரேன். வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன், வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணினேன், மறந்துட்டேன். அதோட அடுத்த அடுத்த வாரம் அதை ஜெப கொடுக்க நான் மறுபடியும் போறேன். எல்லாம் சுத்தி மிளகால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அசோக் வேதநாயகம் அவருக்குள்ள திடீரென்று ஆவியானவர் இறங்கினார். திடீரென்று அவர் அந்த மாதிரி விஷயம் செய்ய மாட்டார், திடீர்னு என் தலையில கை வச்சார். கை வச்சு ஆண்டவர் பேசுறார், மகனே போன வாரத்தில் நீ என் இடத்துல நீ கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று சொல்லி நீ மறுபடியும் மறுபடியும் என்னிடத்தில் நீ கேட்ட மகனே, நீ நினைக்கிற நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு நினைக்கிற, இல்ல அப்படி இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா நான் உன்னை மாத்த போறேன் அப்படின்னு அடுத்த வாரத்தில் ஆண்டவர் கூட பேசினான். நான் அல்லண்டுட்டேன். ஏன்னா நான் மனசுல நினைச்சேன், வாயில கூட சொல்லல, யார்கிட்டையும் ஷேர் பண்ணல, அது எனக்குள்ளேயே விட்டுட்டேன். அந்த மனதில் நினைத்த அந்த நினைவுகளை அடுத்த வாரத்தில் கர்த்தர் அப்படியே நான் வா, என் மனசு என்ன நினைச்சா அப்படியே கர்த்தர் அப்படி வெளியில சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நரண்டு போன அப்பதான் ஒண்ணு புரிஞ்சிட்டேன், நம்ம மனதில் நினைக்கிற நினைவுகள் கூட ஆண்டவர் அதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சிங்கிள் தாட், சுத்த இருதயத்தோடு, தாகமுள்ள இருதயத்தோடு, வாஞ்சையோடு நம்முடைய உள்ளத்திலே வருகிற ஒவ்வொரு நினைவுகளையும் ஆண்டவர் அதை பிரேயராக அக்செப்ட் பண்றார். கபடமற்ற ஒரு இருதயத்தோடு, சுத்த இருதயத்தோடு, நல் மனசாட்சியோடு, தாகத்தோடு நம்முடைய உள்ளத்தில் வருகிற ஒவ்வொரு எண்ணங்களும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஜெபமாய் போகிறது. இதெல்லாம் லிசன் பண்ற நாத்தானவருடைய காரியம் அதுதான். அதை தான் நான் சொல்ல வரேன். இவன் கபடமற்ற ஒரு மனுஷன், சுத்த இருதயத்தோடு, நல் மனசாட்சியோடு, கபடமற்ற இருதயத்தோடு அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து மேசியா எப்ப வருவார், மேசியா எப்ப வருவார், இந்த ஆண்டவர் எப்ப வருவார், அதை அவன் தியானித்துக் கொண்டே இருக்கிறான். அவன் தியானித்துக் கொண்டிருக்கிற அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறான். அந்த தியானம் நேரடியாய் பரலோகத்துக்கு போச்சு. அந்த தியானம் ஒரு பக்கத்தில் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டாரு, அவர்கிட்ட வந்துச்சு. உடனே பரலோகம் என்ன செய்கிறது, அந்த தியானத்தை பார்த்த பரலோகம் நேர பிலிப்புக்கு கான்டாக்ட் பண்ணுது. என்ன நாத்தானுடைய ஃப்ரெண்ட் அவன் தானே, பிலிப்புவை போய் கான்டாக்ட் பண்ணுது. பிலிப்பு கிட்ட சொல்லுது அந்த ஜபம், அந்த தியானம், போ நாத்தான் வேலை சீக்கிரம் கூட்டிட்டு போய் இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணு. எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இவனுடைய தியானம் பரலோகத்துக்கு போகுது. ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டார், அவர்கிட்ட வந்துருச்சு. அது நேரா டைரக்ட் பண்ணுது எங்க, பிலிப்புக்கு. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட டைரக்ட் பண்ணுது, போ சீக்கிரம் போ. அவன் தியானித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய இருதயம் சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, கபடமற்ற ஒரு மனுஷன். இவனுக்கு உடனே போய் சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு போய் அவனை அறிமுகப்படுத்து. ஒன்னு சொல்றேன், தாகமுள்ள இருதயத்தை ஒரு போதும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். பைபிள் நிறைய சம்பவத்தை சொல்லலாம், இப்ப எடுக்க வேண்டாம். அப்புறமா வீட்டில் போய் அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தை படிங்க, அற்புதமா இருக்கும். நான் சொல்ல இந்த ஆஸ்பெக்ட் வச்சு அப்புறம் படிச்சு பாருங்க. கொர்னேலி, சும்மா ஹிண்ட் கொடுக்கிற கொர்னேலி என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அவன் கர்த்தரை அறியாதவன். அவனுடைய தியானம், அவனுடைய ஜபம் தேவ சமூகத்தில் நினைத்தருளப்பட்டது. அங்கிருந்து ஆண்டவர் ஒரு தேவத்தோடு அவனுக்கு அனுப்புறாரு, பேதுருடைய அட்ரஸ் கொடுக்கிறாரு, அங்க அனுப்பி அவனை கொண்டு வர வச்சு பிரசங்கத்தை கேட்க வச்சு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன ஒரு டைரக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிற டைரக்ஷன். தாகமுள்ளவன் எங்கிருந்தாலும் சரி, வாஞ்சையுள்ளவன் எங்கிருந்தாலும் சரி, அவனை ஆண்டவர் பற்றி கூட அறிஞ்சிருக்கிறார். அவன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவன் அறியப்படாத ஒருவனாய் இருக்கலாம், ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறவனா இருக்கலாம். ஒரு தாகமுள்ள மனுஷன் அவன் எந்த மூலையில் அறியப்படாமல் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தாலும் ஆண்டவர் அவனை கனம் பண்ணுகிறார். பரலோகம் அவனை கவனிக்கிறது, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதான் உண்மை, அதான் உண்மை. தாகமுள்ள ஒரு நத்தானவேல், இவன் அத்திமரத்தின் கீழ் இயேசுவை தியானிக்க அவன் மேசியா வருவான். இந்த தாகமுள்ளவனுக்கு உடனே உலகத்திலே வந்த இயேசுவை அவன் பார்க்க வைக்கணுன்றதுக்காகத்தான் ஆண்டவர் உடனே பிலிப்புவை அனுப்பி அவனை நேர கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிக்க வச்சிட்டார். இன்னைக்கு உடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன், இந்த தாகத்தை கேளுங்க. தாகம் உள்ளவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அவங்கள கர்த்தர் விசேஷமா நோட் பண்ற. இவன் எவ்வளவு தூரம் கர்த்தர் கரெக்டா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து நிக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் இந்த தாகம், அத்தி மரத்தின் கீழே உட்கார்ந்து தியானிக்கிறான். ஓ இயேசுவை வாரம், இயேசுன்னு அவனுக்கு தெரியாது, மேசியாவை வாரம்னு கேட்டிருப்பான். அந்த ரட்சகர் வரட்டும். இப்ப இயேசு சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே உனக்கு எனக்கு தெரியும், அப்பவே நான் பார்த்துட்டேன். நீ நினைக்கிற, நீ எனக்கு முன்னால வந்த பிறகுதான் உனக்கு என்ன தெரியும் நினைக்கிற, ஆனா நீ எனக்கு முன்னால வர்றதுக்கு முன்னாலேயே உன்னை எனக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை தேட ஆரம்பிச்ச பிறகுதான் ஆண்டவருக்கு நம்மளுக்கு தெரியும். இல்ல 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 இல்ல, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளை யாருன்னு அவருக்கு தெரியும். நம்ம எந்த குடும்பத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் நம்மள ஆண்டவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். கர்த்தர் நம்மளை அறிஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நான் சொல்றேன், தற்செயலா இல்ல, ஆக்சிடென்ட் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட கொண்டு வந்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிற. அன்னைக்கு நாத்தான வேலை கர்த்தர் கொண்டு வந்து இயேசுவை சந்திக்க வைக்கிறது ஆக்சிடென்டல் நடந்த விஷயம் அல்ல. அவனுடைய தியானம், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம், அதுக்காக தான் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பிலிப்பை யூஸ் பண்ணி கொண்டு வந்து அவன் நிக்க வைக்கிறார். நாத்தானவேலுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஓ இந்த இவருதான் மேசி அவன் ஆச்சரியமா பார்த்தான். அவருக்கு ஆச்சரியம் கிடையாது. அப்ப நீ உனக்கு தான் அப்ப என்ன பார்த்த ஆச்சரியம்? எனக்கு உன்ன பாக்குறதுல ஆச்சரியம் இல்லை, எனக்கு உன்ன முதலே தெரியும். எனக்கு உன்ன முதலே தெரியும். நீ அத்திமரத்துக்கு உட்கார் தியானிச்சியே அப்பவே உன்னை உன்ன கண்டுபிடிச்சிட்டேன். நீ யாருந்து கண்டுபிடிச்சிட்டேன்? நான் தான் அந்த பிலிப்பி அனுப்பி உன்னை எனக்கு உன்ன கொண்டு நிக்க வச்சிருக்கிறேன். புரியுதா? இதுதான் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே தாகத்தோடு வாஞ்சியோடு இருந்தால் ஆண்டவர் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அவரை சந்திப்பதற்கு. நீங்க தாகமா இருந்தால் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தை சந்திப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். தெரியுமா? நீங்க தாகமுள்ள ஒரு ஆத்மாவா மட்டும் இருந்தீங்கன்னா போதும், அவரே வந்து அவர் உங்களை சந்திப்பதற்கான நிறைய சூழ்நிலை அவர் உருவாக்கி கொடுப்பார். இது காரியம் எப்படி நடக்குது? இயேசு கிறிஸ்துவோட டைரக்ஷன் ஸ்பிரிச்சுவல் நடக்குது. அவர் தான் பிலிப்பை கொண்டு வந்து அவன் மூலமா தன்னை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். காரணம், பிடிப்பு அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே இயேசு அவனை அறிந்திருந்து அவனை கொண்டு வர வைக்கிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட நெட்வொர்க். அவர் தான் செய்யறார் எல்லாத்தையும். என்ன கிளீன் ஆபரேட் பண்றாரு பாரு. ஆனால் நீங்க தாகமா மட்டும் இருங்க, நீங்க நினைக்கிறத விட அதிகமாய் தேவ பிரசன்னத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்க தாகமா மட்டும் இருங்க, நீங்க நினைச்சு பார்க்கறத விட மேலான ஸ்பிரிச்சுவல் காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டி கொடுப்பார். நீங்க தாகமா மட்டும் இருங்க, கர்த்தர் நீங்க நினைக்கிறத விட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எல்லா விதத்திலையும் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தாகமா மட்டும் இருங்க, அவரை தேடுறதுல தாகமா மட்டும் இருங்க. அடுத்தது பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுக்கு சொன்னதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 49:50-51 வாசி முடிப்போம்.
அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்?
அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார்.
பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும்
தேவதூதர்கள்
மனுஷகுமாரனிடத்திலிருந்து
ஏறுகிறதையும் இறங்குகிறதையும்
நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்
சொல்லி முடிச்சிட்டார். இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு திருப்பி கேட்கிறார். இவன் உடனே சரண்டர் ஆயிட்டான். ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜான்டான். ஏன்னா ஆண்டவர் இவனை கொண்டு வந்து நடத்தின விதத்தை பார்த்த உடனே அவனுக்கு உடனே அவரை புரிந்துகிட்டான். நீ ரபி, நீர்தான் தேவனுடைய குமாரன். இமீடியட் அவரை அவன் டிக்ளேர் பண்றான். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு, அத்தி மரத்தன் கீழே உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கே நீ இவ்வளவு எக்ஸைட் ஆயிட்டியேப்பா. உன் தியானத்தை நான் கவனிச்சேன்னு சொன்னதுக்கே நீ இவ்வளவு தூரம் ஆச்சரியப்பட்டு நீ என்ன ரபிங்கிற, நீ தேவனுடைய குமாரன்கிற, இப்படி எல்லாம் என்ன சொல்ற? இது சின்ன விஷயம். நீ அத்தி மரத்தில் செஞ்ச அந்த தியானத்தை நான் வந்து கவனிச்சது சின்ன விஷயம். இதை விட பெரிய காரியத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார்ன்றது நம்ம என்ன பெரிய மலை மாதிரி நினைக்கணும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கறது ரொம்ப சின்ன விஷயம். இன்னைக்கு நமக்கு இதுவே பெருசா இருக்குது. அத்தி மரத்தில் கீழே பார்த்தாரோ அதுவே ஓங்கிறோம். நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதே இன்னைக்கு தாங்க முடியாத தலைகால் புரிய மாட்டேதோ, ஜபத்துக்கு அது பதில் கொடுத்துட்டாரியா? ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். புரியுதுங்களா? பிசாசு கூட தான் ஜபிச்சு பதில் வாங்கியிருக்குது ஆண்டவர்கிட்ட. நீரங்களை துரத்தி விடுவீரானால் பன்றி கூட்டம் கொடுக்குள்ள என்னை போகும்படி அனுமதித்தாருன்னு கேட்டுச்சு. அது கூட தான் அவர் பதில் கொடுத்தார். போங்க, அது கேட்டபடியே பதில் கொடுத்தாரு. ஜபத்துக்கு பதில் வாங்குறது பிசாசு கூட வாங்கியிருக்குது இயேசு கிறிஸ்துகிட்ட. அது கூட அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பதில் வாங்கியிருக்குது. ஜபத்துக்கு பதில் வாங்குறது பெரிய சாதனையா நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதோட பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். தெரியுமா? இதோட பெரிய காரியம் அது என்ன? மனுஷ வானம் திறந்திருக்கிறத பார்க்க போற, தேவதூதர்கள் ஏறது இறங்குறத பார்க்க போற, இதெல்லாத்தையும் இனிமே நீ பார்க்க போற. அதுதான் பெரிய காரியம். ஜபத்துக்கு பதில் வந்து பெரிய விஷயம் இல்ல, வானம் திறந்திருக்கிறத நீ பார்க்கணும், அதுதான் பெரிய காரியம். தேவதூதரும் நானும் ஒன்னா இருக்கிறத நீ பார்க்கணும், அதுதான் பெரிய காரியம். அது எப்ப தெரியுமா நடக்கும்? 1 Thessalonians 4:16-17 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்திலே நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எந்தெந்தைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். இதுதான் பெரிய காரியம். ஜபத்துக்கு பதில் வந்தது பெருசா நினைக்காத, தேவ தூதர்கள் வானம் திறந்திருக்கிறது, தேவ தூதர்களோடு நான் என்ன பார்க்க போறேன், அதுதான் பெரிய காரியம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் ஜெபத்துக்கு பதில் வந்தது பெருசா நினைக்காத, ஒரு நாள் ஒன்று வருகிறது அன்றைக்கு வானம் திறக்கப்பட போகிறது, தேவ தூதர்களோடு நான் இறங்கி வரப்போறேன், அன்றைக்கு என்னை சந்தித்து நீ எடுத்துக் கொள்ளப்பட போகிற அந்த நாள் இதே, அதுதான் பெரிய காரியம் என்றார். அதுதான் பெரிய காரியம். அந்த காரியத்தில் அந்த இடத்துல நீ நிற்கணும், வானம் திறக்கப்பட்டு தேவ தூதர்களோடு நான் இறங்கி வரனே, அன்னைக்கு நீ என்ன பார்க்கணும், அதுதான் பெரிய காரியம். இன்னைக்கு ஜெபத்துக்கு பதில் வந்தது பெரிய காரியம் கிடையாது, நான் வரும்பொழுது நீ என்ன சந்திக்கணும், தேவ தூதர்களோடு நான் வரும்பொழுது நீ என்ன சந்திக்கணும், எடுத்துக் கொள்ளப்படணும், அதுதான் பெரிய காரியம். அதுதான் பெரிய காரியம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற அந்த பெரிய காரியத்தை நான் வச்சிருக்கிறேன், அதுக்கு ஆயத்தப்படு. யாருக்கு தெரியும் அது? கர்த்தர் இப்ப நாத்தான்வேலுக்கு பிராமிஸ் பண்ணிட்டார், வானம் திறந்திருக்கிறத நீ பாப்ப, தேவ தூதர்கள் இறங்குறது ஏறதெல்லாம் நீ பாப்ப, உனக்கு அது நடக்க போகுது. இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு சொல்றார், யாருக்கு சொல்றார், உத்தமமான ஜனத்துக்கு சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல் எனக்கு சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறத நீ பாப்ப. கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் கிறிஸ்துவின் வருகையிலே அவரை சந்திக்க போகிறார்கள், எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள், மற்றவங்க கிடையாது. போன வாரத்திலே பார்த்தோம் உத்தமமான ஜனம், இன்னைக்கு சொல்றேன் கபடற்ற உத்தமமான ஜனம், அதை விட இன்னொரு லெவல் மேல சொல்றேன், கபடற்ற உத்தமமான ஜனம். அந்த ஜனம்தான் வானம் திறந்திருக்கிறதை பார்க்க போகிறது, அந்த ஜனம்தான் எடுத்துக் கொள்ளப்பட போகிறது. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கபடம் இல்லாமல் உத்தம ஜனமாக நாத்தானுவேலை போல் நாம் வாழணும். தாகமுள்ள ஒரு வாழ்க்கை, வாஞ்சையுள்ள வாழ்க்கை, ஆண்டவரை அனுதினமும் தேடுகிற ஒரு வாழ்க்கை, எப்பொழுது கர்த்தர் வருவார் என்கிற நினைவுகளோடு கூடிய ஒரு வாழ்க்கை, அது நமக்கு இருக்கணும். உலக சிந்தனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், சம்பாத்திய சம்பாத்திய சம்பாத்தியம், இதிலேயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடாதீங்க. குடும்பம் குடும்பம் குடும்பம், பிள்ளைங்க பிள்ளைங்க, அதே நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடாதீங்க. ஆண்டவரை நினைங்க. ஒவ்வொரு நாளிலும் உங்கள் தியானம் தெய்வீகமாக இருக்க வேண்டும். ஆமேன். நம்முடைய தியானம் தெய்வீகமாக இருக்கணும். உலகத்தையே தியானிச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் தியானம் தெய்வீகமாக இருக்க வேண்டும். மைண்ட் செட் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படணும். அங்கதான் ஆண்டவர் வருகிறார், அங்கதான் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் நாத்தான் வேலை பார்த்து இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகன் வந்து ஊழியம் செய்தான். அதிலே ஆயத்தமாக்கப்பட்ட அநேகரில் ஒருவன் தான் நாத்தான் வேல். இந்த நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள், கபடற்ற உத்தம இந்தியர்கள் அவருக்கு தேவை. நம்முடைய தேசத்தில் இருந்து கபடற்ற உத்தமமான ஜனங்கள், அவங்களதான் ஆண்டவர் எடுக்க போறார், அவங்களதான் எடுக்க போறார். அவருடைய வருகையின் நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். தாகமுள்ள ஆத்துமாக்கள், வாஞ்சையுள்ள ஆத்துமாக்கள், கர்த்தரை தேடுகிற ஒரு ஆத்துமாக்கள். இந்த நாத்தானுவேலுக்கு வேத வசனம் தெரியும். பெத்லகேமிலிருந்து மேசியா வருவார் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் நாசரேத்திலிருந்து அவர் வருகிறார், வந்தார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தபோது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி ஒன்றும் பைபிள் எங்கேயுமே நாசரத்தை பற்றி அவருடைய வருகை குறித்து சொல்லப்படலையே. அவன் நாசரேத் என்று சொல்லி சொல்லப்படுகிறதே, அவன் மனசில் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் பிரிப்பு கூப்பிட்டதுக்காக அவன் புறப்பட்டு வந்தான். ஒன்று சொல்றேன், உங்கள் தலையிலே ஒரு அறிவு இருக்கிறது, அறிவு சார்ந்து வாழாதீங்க. ஆண்டவர்களை நடத்துகிறதற்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்கள் அறிவில் இருக்கிறபடி, உங்கள் அறிவுப்படி வாழாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி வாழ ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நடத்துதலை தருவார், உங்களை ஸ்பிரிச்சுவலா உங்களை தூண்டி விடுவார். உங்களுக்கு என்னென்ன காரியத்தை உங்கள் மனதிலே தூண்டுகிறார், ஆவிக்குரிய காரியங்களை, அதை எல்லாவற்றுக்கும் உடன்படுங்க. ஆனாலும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் வந்தான், இயேசுவுக்கு முன்பாக வந்தான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், ரபி இதனை எதனால் என்னை எப்படி அறிவீர்னு கேட்டான். என்னை எப்படி உமக்கு தெரியும் அப்பா? நீ நினைச்சிட்டு இருக்கிற, நீ வந்து என்னை பார்த்த பிறகுதான் உனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும் நினைக்கிற. இல்ல, உன்னுடைய சுத்தமான இருதயத்தில் புறப்பட்ட தியானம், அந்த மரத்தடியில் உட்காந்து நீ தியானிச்சியே, அப்பொழுதே நான் உன்னை பார்த்துட்டேன். உன் தியானத்தின் மூலமாக நான் உன்னை ஆவியிலே நான் பார்த்துட்டேன். அதனாலதான் உனக்கு நான் திருப்பி அனுப்பி உன்னை நான் இங்க கொண்டு வந்தேங்கிற லெவல்ல சொல்றார். தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்டட் பீப்புள் தேவை. ஆண்டவரை தாகத்தோடு தேடணும். அவன் எப்பொழுது இயேசு வருவார், அந்த மேசியா எப்ப வருவார் என்று ஏக்கத்தோடு இருந்தான். யோவான் ஸ்நானகன் மூலமாய் அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி எப்பொழுது நடக்கும், அந்த மேசியாவை எப்ப பார்ப்போம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் எத்தனையோ செய்திகளை இதை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன். இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி எத்தனையோ முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் சொல்லிக் கொடுத்தது போல உங்களுக்கு நான் எத்தனையோ முறை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இயேசு வரப்போகிறார், ஆயத்தமாயிருங்கள். இத்தனை செய்திகளை கேட்டும் உலக சிந்தனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. எத்தனை ஆவிக்குரிய செய்திகளை கேட்கிறீர்கள், ஆனால் உலக சிந்தனையோடையே வாழ்ந்துடாதீங்க. நீங்கள் கேட்கிற செய்திகள் உங்கள் தியானமாய் மாற வேண்டும். இங்கே கேட்கிற செய்திகளை ஆண்டவருக்கு முன்பாய் உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஓட விட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சோதனைகள் நிறைந்த உலகத்திலே கர்த்தருக்காய் வாழ்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் சபையிலே கொடுக்கிற செய்திகளை சபையோடு விட்டுவிடக் கூடாது. அது உங்கள் தியானமாய் இருக்க வேண்டும். சிந்திக்கணும். இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியத்தை உங்கள் நினைவுகளிலே ஓடணும். அது உங்கள் தியானமாய் இருக்கணும். அது அத்தி மரத்தின் கீழே இருந்து செய்கிற தியானமாய் இருந்தாலும் அது ஆண்டவருக்கு முன்பாக அது எண்ணப்படுகிறது. நீங்க இங்க கேட்கிற செய்திகள், ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்து யோசித்து தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த தியானத்தை இனிமையாய் பார்க்கிறார். உங்கள் சிந்தனையிலே வருகிற அந்த எண்ணங்கள், இதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்கள, அந்த வசனங்களை யோசிக்கிறீங்கள, ஆண்டவர் அதை நேரடியாய் ஒரு பிரேயர் போல பார்த்துட்டு இருக்கிறார். அது அப்படியே கவனிக்கிறார், கவனிக்கிறார். நீங்க வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மனதிலே தோன்றுகிற அந்த ஆவிக்குரிய சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவர், அந்த தாகத்தோடு கூடிய தியானங்களை எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் ஒரு ஜெபத்தை போல தூபமாய் அவருடைய சமூகத்தில் போகிறது. அதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கவனித்துக் கொண்டிருக்கிறவர் சும்மா விட மாட்டார். சீக்கிரத்தில் ஒரு ஆள் அனுப்பி உங்களை சந்திக்க வைப்பார். சீக்கிரத்தில் அதுக்குன்னு ஒரு பிலிப்பை அனுப்பினது போல சீக்கிரத்தில் ஒரு ஆள் அனுப்பி அவரை நேருக்கு நேர் சந்திக்க வைப்பார். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை நேருக்கு நேர் சந்திக்க போறோம். நேருக்கு நேர் சந்திக்கிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் ஆவிக்கேற்ற சிந்தனையோடு இருங்க. அந்த சிந்தனை தான் உங்களை கபடற்ற உத்தம தெய்வ பிள்ளையாய் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் அந்த ஜபத்தைக்கு பதில் கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, அத்திமரத்தின் கீழே நான் உன்ன பார்த்தேன்னு சொன்னதுக்காக நீ ரொம்ப ஆச்சரியப்படாதப்பா. இதை விட பெரிய காலி உன் அடுத்தது வச்சிருக்கிறேன். அதுதான் தேவ தூதர்கள் ஏறுகிறத இறங்குறத பார்ப்பேன். அதுதான் வானம் திறந்திருக்கிறத பார்ப்பேன். அதுதான் பெரிய விஷயம். அது ஒண்ணு இருக்குது, அந்த பெரிய காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறார். சீக்கிரத்திலே வானம் திறக்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்து அதன் வழியாய் வரப்போகிறார், தேவ தூதர்களோடு வரப்போகிறார். அப்ப ஆண்டவரை சந்திக்கணும். அதுதான் பெரிய காரியம். அதுதான் இதை விட பெரிய விஷயம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். வானம் திறந்திருக்கதும் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அவரை சந்திக்கிறதும் அதுதான் பெரிய விஷயம். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பாண்டவரே, ஒவ்வொரு நாளிலும் என் சிந்தனைகளை முழுவதுமாய் நீங்க ஆட்கொள்ளுங்க அப்பா. கேப்பமா? நான் உலக காரியங்களையே சிந்தித்து உலக யோசனையிலேயே நான் வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நான் எத்தனை நிமிஷத்தை உண்மை குறித்து நான் நினைக்கிறேன்? இன்றைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க, என் நினைவுகள் எல்லாம் உம்மால் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே, என் சிந்தனை எல்லாம் உங்களால் நிறைந்திருக்கணும். எப்பவுமே நான் உங்களை நினைக்கணும், உங்களை நான் தியானிக்கணும், எப்படி இது வரப்போகிறீர் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் ஓடிக்கிட்டே இருக்கணும். உலக காரியத்தை உலக சிந்தனைகளிலே நான் நிறைஞ்சு வாழக்கூடாதப்பா. என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய குடும்பம், என்னுடைய பணம், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இப்படியே உலக காரியத்திலேயே நான் யோசிக்க கூடாது, அப்படியே வாழக்கூடாது. நான் அப்படி வாழக்கூடாது. உம்மை குறித்த தியானம் என் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கணும் ஆண்டவரே. உம்மை குறித்த நினைவுகள் எனக்குள் எப்பொழுதும் ஓடணும். என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. எவ்வளவோ செய்திகளை கேட்டாலும் அதை நான் தியானிக்க தவறி விடுகிறேன், எவ்வளவோ வசனத்தை வாசித்தாலும் அதை யோசிக்க தவறி விடுகிறேன். தியானம் உள்ள ஒரு மனுஷனா என்னை மாற்றுங்க, தியானம் உள்ள ஒரு மனுஷியா என்னை மாற்றுங்க. அன்றைக்கு தியானித்துக் கொண்டிருந்ததான நாத்தானுவேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லப்பட்டார். என்னையும் ஒரு தியான மனுஷனாய் மாற்றுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள் அருமையான பிதாவே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் கபடற்ற உத்தம இஸ்ரவேலர்கள் என்று அன்னைக்கு சொன்னது போல கபடற்ற உத்தமர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு பாராட்டை பெற, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வாழ்க்கை ஆண்டவர் இதுதான் எங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். கபடற்ற உத்தமன் இதுதான் எங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். உம்மிடத்திலே சாட்சி வாங்கி உம்முடைய ராஜ்யத்திற்குள் வர உம்மை நேரடியாய் சந்திக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க.